ஐயா, ஒரு ஜெபத்தின் ஆவியினாலே எங்களை தொடர்ந்து இடை கட்டுவீராகப்பா. இந்த நாளை தொடர்ந்து நடத்துங்க. எங்களோடு பேச விரும்புகிறது நீங்க பேசுங்கப்பா. எங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, பாதத்தில் கத்தாவே, எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் விட்டு விடுகிறோம், அர்ப்பணித்து விடுகிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கப்பா, நாங்க கேட்கிற ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கப்பா, நாங்க செய்கிற ஆண்டவரே, உடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரே, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 121வது சங்கீதத்துக்கு. சங்கீதம் 121 திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தை 1-8 வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா.
எனக்கு ஒத்தாச வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார்.
இதுக்கு முன்பாக இன்றைக்கு வாசிச்ச சங்கீதம் 91வது சங்கீதமாக இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல கொடுக்கப்பட்ட ஏறத்தால் அவ்வளவு வார்த்தைகளும் அங்கேயும் இருக்கிறதை நான் பார்க்கிறோம் இல்லையா. வேதம் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னா, எனக்கு ஒத்தாசி வருகிற பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை என்ன செய்ய வேண்டுமா, ஏறெடுக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் இல்லையா. நமக்கு உதவி ஒரு இடத்துல இருந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் ஒருவர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே உதவி ஒரு நன்மை வரும் என்று சொல்லி சொன்னால், அது தேவனிடத்தில் இருந்து மாத்திரம் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது இல்லையா. நமக்கு நிர்பந்தமான நேரத்திலே, நமக்கு வழி தெரியாத நேரத்திலே நாம் பார்க்க வேண்டியவரை பார்ப்பதல்ல, கேட்க வேண்டியவர் பக்கமாய் நாம் திரும்புவதல்ல, அதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை இல்லையா. தேவன் வேதத்திலே முன்தொடங்கி பின்வரைக்கும் சொல்லி இருக்கிற காரியம் என்னவெனில், அந்தந்த ஏற்ற நேரத்தில் என்னை நோக்கி பார்க்கிறவர்களா இருங்கப்பா. தாவீது ராஜா இந்த விஷயத்திலே அநேக படித்தவன் என்று சொல்லி சொல்லலாம். எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் தேவன் பக்கமாய் விழுந்து விடுகிற ஒரு மனுஷன், தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன். அதனால் தான் அவன் தேவனுக்கு ஏற்றவன், இருதத்தில் இடம் பிடித்த ஒரு மனுஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. பல தடவை கஷ்டப்படுகிற நேரங்களில் எல்லாம் தாவீது ஓடி போய் தேவ சமூகத்தில் விழுவான், தேவ சமூகத்தில் காத்திருப்பான். பாருங்க, வேதன் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இந்த கிழமையிலே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் நம் சபைக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனுக்காய் ஜபம் பண்ணின விதம் இருக்கு பாருங்க. அதை பார்ப்பதற்கா வேண்டியே நான் எல்லா கூட்டங்களையும் வந்திருந்தேன் பாருங்க. ஏன் தெரியுமா? நாம் எவ்வளவுக்கு நாம் அதை புரிந்து உணர்ந்து நாம் ஜெபம் பண்ணுகிறோம் என்பதை நான் கவனிக்க விரும்பினேன். அநேகர் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணினீங்க, கண்ணீரை ஊட்டி ஜெபம் பண்ணினீங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணாத ஒரு விதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணதை பார்த்து நான் மிகவும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட்ட. என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட ஜப வீரர்களும் ஜப வீராங்கனிகளும் இருக்கிற பொழுது சத்துரு எதுவும் செய்ய முடியாது, பிசாசு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிற மனுஷர்கள், பிசாசுடைய ராஜ்யத்திலே பாதிப்பை கொண்டு வருகிற மனுஷர்களை பிசாசு சும்மா விட மாட்டான் என்று சொல்லி சரித்திரத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் நமக்கு முதல் காரியம் கிடையாது. அதனாலே நமக்கு தெரியும் நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும், எவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதற்கு மேலாக சொல்றேன், கேளுங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அநேகர் நீங்க டெலிபோனுக்கு சொன்னீங்க இப்படி ஜெப நாட்களை உண்டு பண்ணுங்க. அதற்கு பிறகு அநேகர் ஜெபம் பண்ணி சொன்னீங்க 24 மணித்தியாலும் நாங்கள் போத இருக்காண்டு ஜெபம் பண்ண போறோம், இந்த செய்தி எங்களுக்கு கோத்து தாங்க என்று சொல்லி நீங்க கேட்டது நான் எனக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. நான் கர்த்தருக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். பாருங்க, ஏன் தெரியுமா? நான் யோசிக்காத அளவுக்கு நீங்க யோசிச்சீங்க தெரியுமா? நான் 24 மணித்தால ஜெபத்தை குறித்து யோசிக்கலைங்க, ஆனா நீங்க யோசித்தீங்க, நீங்க டெலிபோன் பண்ணீங்க, கலைச்சீங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஒரு ஜெபத்தை இரவு பகலா நான் ஜெபம் பண்ண விரும்புறோம், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருப்பதை விட தேவன் கொடுத்த உங்கள் போதகர் உங்களை குறித்து மகிழ்ச்சியா இருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் இல்லையா? ஜெபம் பண்ணீங்க. அதை விட எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2-3 ஜெப கூட்டத்திலே நான் ஜெபம் பண்ண கேள்விப்பட்ட என்ன தெரியுமா? ஆண்டவரே, பாஸ்டர் எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து நிறுத்தம் என்று சொல்லி வைராக்கியமா ஜெபம் பண்ணினாங்க. அப்ப நான் முன்னுக்கு நின்றுட்டு யோசிச்சேன், நான் அவளத்துக்கு யோசிக்கலையே, அவர் கொஞ்சம் காலங்கள் தேவைப்படுகிறது, ரெண்டு படியினால அவர் இந்த ஞாயிறு வரமாட்டார் என்று சொல்லி என்னுடைய கருத்தாக. ஆனால் ஜெபம் பண்ணவங்க என்னன்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து நிறுத்தம். ஆண்டவர் எங்களை பார்த்து பதில் சொல்லுகிறவர் இல்லைங்க. நீங்க எப்படி தேவன் அண்டையிலே ஜெபம் பண்ணுங்க என்று பார்த்து பதில் கொடுக்கிற தேவன் இல்லையா? பதில் கொடுக்கிற தேவன் இல்லையா? ஆகையினாலே இந்த கிழமை முழுத்திலும் நீங்கள் பார்க்க வேண்டியவரை பார்த்தபடியினால் மாத்திரமே உங்கள் ஆசாரியன் உங்கள் முன்பாக நிற்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. நாம் பார்க்க வேண்டியவரை பார்த்தோம். யாரை? தேவனை நோக்கி பார்த்தோம். யாரை? இரட்சகரை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆசாரியனை நீ சரியான விதத்தில் கொண்டு நிறுத்துமையான்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணினோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே 24 மணத்தியால ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ண பேர் கொடுக்காதவர்கள் சிஸ்டர் இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதை நாம் சேர்ந்து பலர் நாம் சேர்ந்து நம்முடைய ஆசாரியனுக்காக ஜெபம் பண்ண இது உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து, தேவனிடத்தில் இருந்து, என்னிடத்தில் இருந்து இல்லப்பா, என்னிடத்தில் இருந்து ஒன்றும் வராது, உங்களிடத்தில் இருந்து ஒன்றும், தேவனிடத்தில் இருந்து பதில் வருகிறது, பதில் வருகிறது, பதில் வருகிறது. ஆகையினாலே நீங்கள் இப்படிப்பட்ட ஜபங்களை ஜபித்து உங்கள் ஊழிய காரணிக்கா வேண்டி இவ்வளவு தூரம் நின்றுக்கிறதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அடுத்த விதத்திலே நான் யோசித்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நான் ஏதாவது பேசணும், போதகர் அவருடைய இடத்தை நாம் எப்படியாவது சரிப்படுத்த வேண்டும், அவருடைய இடத்துல நின்று ஏதாவது நான் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே யோசித்து சிந்தித்து செயல்பட்டு தியானித்து ஏதாவது நல்லாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாங்கிட்டு கொண்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஜபாரி, நீ நல்லதும் சொல்ல வேண்டாம், நல்ல பிரசங்கமும் பண்ண வேண்டாம், என் ஜனத்துக்கு சொல்லு நல்லாய் ஜபம் பண்ண சொல்லி, நல்லாய் வேண்டுதல் செய்ய சொல்லி சொல்லு, நான் என்னுடைய தாசனுக்கா வேண்டி அவங்களை முழங்கால போட சொல்லு, அது என் காரியம் நான் பார்த்துக்கொள்வேன், நீ முழங்கால போட சொல்லு. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ஆண்டவரே, நான் ஜெபத்தை குறித்து நான் போதிச்சிருக்கிறேன்ப்பா, பிரசங்கிச்சிருக்கேன், திரும்பி சொல்லு, இதை குறித்து பேசு, அவங்க உற்சாகப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் பார்த்துக்கொள்வேன் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்றேன், பாருங்க என் பேக் நிறைய 2-3 பிரசங்கம் இருக்கிறது. இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு வந்து அந்த ரூம்ல இருந்துதான் இந்த இப்ப நான் பிரசங்கம் பண்ண போற பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன்னு சொல்லிச்சுன்னா ஆனச்சு நான் இதை குறிச்சு பேசம் பண்ணுகிற ஒரு மனுஷன் தேவண்ட பிள்ளை செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்கள், பிலிப்பியர் 4:6 வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 4:6, ஹல்லேலூயா.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
எல்லாவற்றையும் குறித்து,
எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை,
உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும்,
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே,
வேண்டுதலினாலும்,
வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். திருப்பி வாசிங்க,
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
ஐயா, ஜபம் பண்ணுகிற ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய காரியத்தை தெரியப்படுத்துவானாக. எப்படி செய்யத்துக்குமா? ஸ்தோத்திரத்தோடே கூட செய்யுங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் தேவனுடைய சமூகத்தில் ஊழியர் செய்த வல்லமையான ஊழியர்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கிற பொழுது தேவ ஜனங்கள் ஜபம் பண்ணினார்கள், தேவ மனுஷர்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள், தேவனை நோக்கி ஓடினார்கள், தேவனை நோக்கி பாட்டார்கள், இடைவிடாமல் தேவ சமூகத்தில் இருந்தார்கள். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா, எனக்கு தெரியப்படுத்துங்க. ஐயா, சரியான நேரத்தில் புலியான வழிகளை பயன்படுத்திக் கொள்ளாதிருங்கள். அநேகர் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? அவங்களுக்கு சொல்லி, இவங்களுக்கு சொல்லி, அதை சொல்லி, இதுலயே நாம் நேரம் போக்கு பண்ணி விடுவோம் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன் பிரச்சனை, உன் காரியம், உன் சம்பவம், உன் தேவை எல்லாவற்றையும் நீ எனக்கு தெரியப்படுத்து. யாருக்கு? ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. யாருக்கு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு? உன்னதமானவருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
அப்பொழுது, எப்பொழுது? நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவரே, என் சபைக்கு நீர் கொடுத்த தேவனுடைய மனுஷனை பரிபூர்ணமாக சுகப்படுத்திக் கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா என்று சொல்லுகிற பொழுது, தேவன் மனப்பூர்வமான சமாதானத்தினாலே எங்களை நிறைப்பாராம் தெரியுமா? மனப்பூர்வமான சமாதானத்தினால். ஆனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கப்பா. அநேக நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது இல்லை, தேவனுக்கு நாம் சொல்லுகிறது இல்லை. ஆண்டவரே, இப்படி இருக்கிறதப்பா என் பிரச்சனை, இப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை, இப்படி இருக்கிறது என் குடும்பம், இப்படி இருக்கிறது என் பிள்ளைகள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கப்பா. எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் என் ஆண்டவர், எரிகோ மதிலை வீழ்த்தியவர் என் ஆண்டவர், ஜோர்தானை பிளந்து ஜனங்களை நடத்தி சென்றவர் என் ஆண்டவர், வனாந்திரத்திலே ஜனங்களை போஷித்தவர் என் ஆண்டவர், எத்தனையோ பேருக்கு தேவன் அற்புதங்களை செய்து நடத்தி வந்த அந்த ஆண்டவருக்கு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லப்பா, உன் காரியம் என்னன்னு சொல்லு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே, எப்படியாவது அதை சந்திங்க ஆண்டவரே, எப்படியாவது சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி நீ தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிற பொழுது அவரிடத்துல இருந்து நமக்கு நன்மை உண்டாகுமா? அவரிடத்துல இருந்து நமக்கு பதில் உண்டாகுமா? அவரிடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருமா? பாருங்க, இந்த பாருங்க, அநேக காரியங்களுக்கு இந்த பூமியிலே ஒத்தாசை கிடையாது, அநேக காரியங்களுக்கு இந்த பூமியிலே பதில் கிடையாது, அநேக காரியங்களுக்கு இந்த பூமியிலே நாம் பதில் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா நீ தேவனிடத்திலே அவைகளை தெரியப்படுத்துகிற பொழுது, அதை நீ தேவனிடத்திலே நீ சொல்லுகிற பொழுது, தேவன் ஒரு காரியத்தை செய்வாராக, தேவன் ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையிலே செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகையினாலே அடுத்ததாகி அடுத்தது வாசிங்க, கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
திருப்பி வாசிங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
அடுத்தது, ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணினா அவன் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கப்பா. ஏதோ போனோம், ஜெபம் பண்ணினோம், விட்டுட்டோம். ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கான யாக்கோப்புங்கிற மனுஷன் தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை போக விடாமல் ஜெபம் பண்ணினான். என்னை விட்டு போகாதையும் ஆண்டவர் சொல்ற பாரு, விடிய காலம் ஆயிட்டப்பா, விடிஞ்சிட்டது, என்னை விட, நான் போறதற்கு அஞ்சனால் நீர் என்னை ஆசீர்வதிக்கு மட்டும் விடமாட்டேன், நீர் என்னை தொடும் வரைக்கும் நான் விடமாட்டேன். இது விடாத ஜெபம். திருப்பி வாசிங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
இடைவிடாமல், இடைவிடாமல் சொல்லிச்சுன்னா இடையில இடையும் விடாதீங்க. என்ன அநேக காரியம் இருக்கிறது, என்ன டைம் எவ்வளவுக்கு போகுதுன்னு சொல்லி தெரியல, சீக்கிரத்துல நான் முடி அதை அதுக்கு சுருக்கிறதுக்கு நான் பாக்க. இடைவிடாமல் வேண்டுதல் செய்யுங்கப்பா, இடைவிடாமல் வந்து இந்த உலகத்திலே பல காரியங்களுக்கு நாம் இடைவிடாமல் முயற்சி எடுக்கிறோம். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லிச்சு இடைவிடாமல் முயற்சி எடுக்கிறோம். ஏன்? பிள்ளைகள் படிக்க வேண்டும், எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு பதில் தேவை என்பதற்கு அவன் இடைவிடாத முயற்சியை நாம் செய்கிறோம் இல்லையா? நமக்கு வேலை கிடைக்கல சொல்லிச்சுனா நாம் இடைவிடாமல் முயற்சி எடுக்கிறோம். ஏன்? வேலை எனக்கு வேண்டும், எனக்கு அது ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறபடியால் எனக்கு தேவன் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறோம். இடைவிடாமல் செயல்படுவது தேவனிடத்திலே ஜபம் பண்ணுகிற நீயும் நானும் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜபம் பண்ண. ஏன்னு சொன்னா யாக்கோப்பு அவர் ஆசீர்வதிக்கும் வரைக்கும் ஜபம் பண்ணினான், அல்லாவிட்டால் வேண்டுதல் செய்தான் ஆசீர்வதிக்கும் வரைக்கும். அதுக்கு பிற்பாடு அவன் கேட்டதாக இல்ல. ஒருவேளை நீ அதுக்கு பிறகு நன்றி செலுத்தலாம், ஆண்டவரே நன்றி, எத்தனை நாட்கள்லையும் தேவன் எனக்கும் உனக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தினால் இந்த நாள் போதுமா, இந்த நேரம் போதுமா, நம்முடைய வாழ்நாள் போதுமா? உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லியே தெரியாது. ஒருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்தது கிடையாது, என் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் நடந்திருக்கிறது, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் நினைப்பது கிடையாது. இத்தனை வருஷ காலத்திலே எங்களுக்கு நடந்தவைகள் நன்மை அநேகருக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த தீமைகளை விட நன்மைகள் தான் கூட என்று சொல்லி இல்லையா? அதே ஒருவர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையினுடைய அருமை அல்லாவிட்டால் குறுகியது எவ்வளவு என்று சொல்லி அறிந்து கொண்டால் அதை நாம் பிரயோஜனப்படுத்துகிற விதம் வேறையாக இருக்குமா? அது வேறையாக இருக்கும்ல. தேவையில்லாமல் நாம் தாய்மையில வேஸ்ட் பண்ணிட மாட்டேன் இல்லையா? இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த காரியம் என்ன தெரியுமா? கோபப்படாதீர்கள் என்று சொல்லி நான் பிரசங்கிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். கோபப்படுவார், எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் கோபப்படுத்த. அதுலேயே அநேகர் நம்முடைய வாழ்க்கையை அநியாயப்படுத்திடுறோம், அநேகர் நம்முடைய வாழ்க்கை அதுலேயே போயிருது. அநேக நேரங்கள் நீங்க எல்லாம் கை கொண்டு இருப்பா, நீங்க பாருங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்தின நேரங்கள் எவ்வளவு சொல்லி கொஞ்சம் போட்டு நிறுத்து பாருங்க எவ்வளவு சொல்லி. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நேரங்கள் இல்லையா? அது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும் இல்லையா? இடைவிடாமல் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கப்பா, விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டேன், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், அப்படி இருக்காதுங்க. உங்க பிள்ளைகளின் காரியத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணிவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, தேவன் பதில் கொடுக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. யோபுங்கிற தேவனுடைய பக்தன் தன் பிள்ளைகள் திருமணமாகி அவர்கள் சென்றதும் பிற்பாடும் அவங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணினானா? என் பிள்ளைகள் சிலவேளை தவறு செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணினானா? எப்பொழுது அவங்க திருமணமாகி அவங்க குடும்பம் ஆயிட்டாங்க, ஆனா யோபு என்ன செய்கிறான்? ஜெபம் பண்றான், ஜெபம் பண்றான், தன் பிள்ளைகளுக்கு அவன் ஜெபம் பண்றான். நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? போறோம், என் பிள்ளைகள் எப்படி ஆண்டவரே ஒரு ஜெபம் முடிஞ்சது, இல்லையோ போதகர்கிட்ட வாரம் பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு ஆண்டு ஜெபம் பண்ணுங்க முடிஞ்சது, இல்லையோ ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர்ட்ட சொல்றோம் இங்க பாருங்க என் பிள்ளைகளுக்கு ஆண்டு ஜெபம் பண்ணுங்க முடிஞ்சது, இல்ல இங்க இல்ல, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. அநேக தேவ ஊழியர்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு அவருடைய வல்லமையான தாய்மார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. கொரியா தேசத்தில் எழுப்புதலுக்கு காரணம் என்று சொல்லிச்சுன்னா அவருடைய தாய் என்று சொல்லி சொல்றாங்க இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு சொல்றாங்க இல்லையா? முழங்கால்கள் போட்டு ஜெபம் பண்ணினாங்க. அதனால இன்றைக்கு வல்லமையான தேவ ஊழியர்கள் எழும்பி இருந்து தேசத்தை கலக்குகிறார்களே. வல்லமையான தேவ ஊழியர்கள் எழும்புவதற்கு காரணங்கள் அவருடைய தாய்மார்களுடைய ஜபம். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இடைவிடாமல் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய் ஜபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலங்களுக்காய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆனால் இடைவிடாமல் செய்யுங்கப்பா, இடைவிடாமல் செய்யுங்க, இடைவிடாமல் செய்யுங்க, சோர்ந்து போகாமல் செய்யுங்க, இடைவிடாமல் செய்யுங்கப்பா. முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, இரண்டாவது அதை இடைவிடாமல் செய்யுங்கப்பா, இடைவிடாமல் செய்யுங்க, மூன்றாவது ரோமர் 12:12 வாசிங்கள். ஹல்லேலூயா. ரோமர் 12:12
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
திருப்பி வாசிங்க.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
ஜெபத்திலே உறுதியாய்
தரித்திருங்க.
திருப்பி வாசிங்க. அது இருக்கா?
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்,
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்,
உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
உபத்திரவ காலத்திலே பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவசரப்படாதீங்க, துன்பத்தின் பாதைகள், துயரத்தின் பாதைகள், வேதனையின் காலங்களிலே யாரும் அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கப்பா. குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உபத்திரவத்தின் காலகட்டங்களிலே பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாசிங்க தொடர்ந்து,
ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
ஜபத்திலே உறுதி இருக்க வேண்டும். மூன்றாம் ஜபத்தில் என்ன இருக்க வேண்டும்? உறுதி இருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும், உறுதியாக தரித்திருப்பது, உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். ஏனோ தான் ஒன்று சொல்லி, ஏதோ சொல்லிவிட்டோம், செய்து விட்டோம், ஜபம் பண்றோம், இல்லாட்டா மற்றவர்கள் சொல்றதுக்காக ஜபம் பண்றோம். மற்றவர்கள் சொல்றதுனால நாம தேவனிடத்தில் வேண்டதுனால எதையும் நடக்க போறது கிடையாது. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஜபம் பண்ணி பாருங்க, இல்லாட்டி சொல்லுங்க, ஜபம் பண்ணுவாங்க. நாம அதுல உறுதியாக இல்லாவிட்டால் அதுல எதுக்கு நடக்க முடியாது. தேவன் செய்வார், தேவன் நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், நமக்கு வேலை கிடைக்கும், நமக்கு உஷா கிடைக்கும் என்று சொல்லி. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க சொல்றேன், பாருங்க, இந்த பாருங்க. இந்த நாட்கள்ல இலங்கையில இருந்து வருகிறவர்கள் அநேகர் உஷாவுக்கு அவண்டி காத்திருப்பாங்க. பாருங்க, இந்த பாருங்க, உங்களை மாதிரி தான் நாமளும் காத்திருந்தோம், உங்களை மாதிரி தான் அநேகருடைய உஷாவுக்கு அவண்டி ஜபம் பண்ணினோம். ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்தார். பாருங்க, எனக்கு எனக்கு அடிக்கடி 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 ரொம்ப என் மனதில் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த அந்தியத்தில் இருக்கிற பாருங்க, அவருக்கு விசாவே முதல்ல கொடுக்கல, ஆனா ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கு வருவாங்க. கிடைச்சதோ கிடைக்கலையோ ஆராதனைக்கு வருவாங்க, 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 வருவாங்க. நான் ஒரு நாள் அந்த காட்சியை நான் காணல, அதனால நான் சொல்றேன். அன்றைக்கு அக்செப்ட் பண்ணி பாஸ்போர்ட் கொடுத்த உடனே அவங்க கொண்டு வந்து விட்டு போகலையா? உறுதியாய் தரித்திருங்க. தேவன் செய்வார், ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் இதை செய்வார் என்பதிலே உறுதியாய் தரித்திருங்க. உறுதி இல்லைங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய தேவனங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து உறுதி போதாது, போதாது, போதாது. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்றபடினால இது பாருங்க, வேதத்துல மற்றவர்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்ததும் இருக்கிறது, ஆனால் அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் அதுல உறுதி கொள்ளக்கூடாது, அவங்க ஜெபம் பண்றபடினால எல்லாம் சரியாயிரும் எனக்குன்னு சொல்லி இல்லையா? ஆகையினாலே உறுதியாய் தரித்திருங்கப்பா, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்க, அமர்ந்திருங்க, காத்திருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. நாலாவது காரியம், லூக்கா 22:39, லூக்கா 22:39 வாசி.
பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார், அவருடைய சீசரும் அவருடனே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி கிஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீரரிடத்தில் வந்து அவர்களை, அவர்கள் துக்கத்தினாலே துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். நீங்கள் நித்திர பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு
எழுந்திருந்து ஜபம்,
நித்திர தூங்காதீங்க, என்ன செய்யுங்க, எழுந்திருந்து விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜபம் பண்ணுங்கப்பா. நீங்க மேல பாத்தீங்கன்னா இருக்கிறது, ஆனாலும் உம் சித்தத்தின்படி செயல்படுத்தும் சொல்லிட்டு போனவர் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு என்ன தெரியுமா சொன்னா, பாருங்கப்பா, சோதனைக்கு உட்படாத படிக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க, நீங்க விழித்திருங்க, நித்திரை கொள்ளாதீங்க, விழித்திருங்க. எனக்கு இந்த பாருங்க, இந்த 24 மனத்தியால ஜப கோரிக்கையிலே இரவில் ஜபம் பண்ணதுதான் கடினமானது. எத்தனை 12 இருந்து இப்படி 6 மணிக்கு அந்த டைம்ல, அந்த டைம்ல அநேகர் நீங்க அந்த அந்த டைம்ல கவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த டைம்ல எல்லாரும் ஜபம் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஏண்டா நித்திர டைம், தூக்கமான டைம் இல்லையா? கஷ்டமான காரியத்தை செய்வதற்கு எவருக்கும் விருப்பம் கிடையாது. எனக்கு தான் விருப்பம் இல்லை பாருங்க. ஏன்? அது கஷ்டம், அது கஷ்டம், அது கஷ்டம். இயேசு ஜபம் பண்ணி கொண்டிருந்தார், சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேகருக்கு நான் முதல்லையும் பிரசங்கிட்டா என்ன தெரியுமா, அநேகர் தூங்கிக் கொண்டிருக்கு. உங்களை ஆசாரியன் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நாளங்கள், காலங்கள், நேரங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நான் முதல்ல ஒருக்கா சொன்னேன் பாருங்க, அநேகர் நாம் வாழுவதற்கு நாம நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவ மனுஷன், தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே என் ஜனங்களை பாரும், என் பிள்ளைகளை பாரும், அவன் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய காரியங்களை கவனியும் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறபடியினாலே மாத்திரமே இயேசு ஜெபம் பண்ணுகிறார், சீஷர்கள் நித்திரை கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார், ஆனால் சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஆகவே அடுத்த காரியம், விழித்திருங்கப்பா, விழித்திருங்க. இரவு கூட்டங்களும் வைக்க வேண்டும் சொல்லி விருப்பம், ஆண்டவருக்கு சித்தமான சீக்கிரத்தில் அதுக்கு நடக்கணும். இரவிரவாக விழித்திருந்து ஜெபம் பண்ணது கடினமானது, அது கடினமானது. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கஷ்டமனையிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணினார் என்பதை நாம் மாற்ற முடியாது. அவருடைய சீஷர் இடத்துல விழித்திருங்கப்பா என்று சொன்னதையும் மாற்ற முடியாது. ஆகையினாலே தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ற நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமாய் விழித்திருங்க, உற்சாகமாய் மற்றவருடைய காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து புலம்புங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், என் போதகரை நிறுத்தும் என்று சொல்லி முழங்கால இருந்து இரவோடு இரவாக ஜெபம் பண்ணுங்கப்பா. பேச்சில் இல்லைங்க, எல்லாம் செயற்கேள்விதான் இருக்கிறது. தேவராட்சியத்தை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது வேதம்? பேச்சில் கிடையாது. எல்லாரும் பேசுவோம், நாங்களும் பேசுவோம், பாருங்க பிரதர் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி என்று நாம சொல்லுவோம். ஆனா ஜெபம், தேவனுடைய சமூகத்தில் இரவிரவாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற ஜெபம், ஜெபம் பண்ணுங்க. ஆனா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் பல வண்ணம் இருக்கிறது, நான் பார்த்துட்டு வர்றோம் பாருங்க. ஆனா இதுவும் ஒன்றாகும். ஏன் பிரதர் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், அதனால செய்கிறோம். இயேசு சொன்னார், அதனால செய்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் துன்பத்தின், துக்கத்தின், கஷ்டத்தின் காலகட்டத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார். அதனாலே நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது லூக்கா 18:1 வாசிங்க. இதற்கு பிடிச்சது, இன்றைக்கு வாசித்துக் கொண்டு இருக்கிற இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. லூக்கா 18:1 வாசிங்க.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார்.
பாருங்க, இப்ப ஜெபம் பண்றோம் பாருங்க, பல காலங்களாக ஜெபம் பண்ண ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலையே என்று சொல்லி சோர்ந்த மனங்கள் ஏராளம். பல காலங்களாக என் பிள்ளைக்கு அப்படி நடக்கல, என் குடும்பத்துக்கு எப்படி நடக்கல, எனக்கு இது கிடைக்கல, சோர்வு, சோர்வு. வாசிங்க திருப்பி.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை
சொன்னார்.
ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும் ஆயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
அவர்களுக்கு நியாயம் ஐயா இரவு பகலாக. அதுல அவர் ஒரு உவமையை சொல்ற, அங்க பாரு, ஒரு ஏழை ஸ்திரி அங்கிருந்து இரவு பகலாக, இரவு பகலாக போய் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி தொந்தரவு செய்கிறது. ஆகவே உனக்கும் எனக்கும் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் வரைக்கும் நாம் தேவனை விடக்கூடாது. பாருங்க, தேவன் பக்கமாய் சாய்ந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது செய்யுங்க. இரவு பகல், இரவு பகல் என்ன ஜெபம் பண்ணினாங்க பாருங்க, வேண்டுதல் செய்தாங்க பாருங்க. சோர்ந்து போகாமல் இரவு பகலாக ஒரே காரியத்துக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம், ரெண்டு நாள் ஜெபம் பண்ணலாம், மூன்று நாள் ஜெபம் பண்ணுங்க. ஆனா அது கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணணுமே ஐயா, அது எனக்கு கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணணுமே. அவள் சோர்ந்து போகலாம் இல்லையா, சோர்ந்து போ. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். என்ன செய்ய வேண்டும், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். அநேகர் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக கேள்விகளுக்கு பதிலே இல்லாம இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம இருக்கிறாங்க, யாரிடத்துல போறதுன்னு சொல்லி தெரியாம இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதியை கேளுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துங்க. ஒருவர் சில சொல்லுவாங்க, ஒருக்க சொன்னா காணும் தான் சொல்லி, இல்ல வேதம் சொல்லுகிறது இரவு பகலாக நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவரே என் குடும்பத்தை பார்மேன், பிள்ளைகளை பார்மேன், வேலைகளை பார்மேன், ஆசீர்வாதத்தை பார், என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு இரவு பகலாக சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாதீங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவதை கற்றுக் கொடுங்க. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு விண்ணப்பம் பண்ணுவதை கற்றுக் கொடுங்கள். இல்லையோ அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் போகிற வழியிலே தேவனை எப்படி தொடர்பு கொள்ளணும் தெரியாமல் போய்விடுவார்கள், தேவனோடு எப்படி பேசுவார் மறந்து விடுவார்கள். ஆகையினாலே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் எப்படி தேவனோடு பேசுவது, எப்படி ஜெபம் பண்ணுவது. இடைவிடாமல் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் வேண்டுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாதிருப்பாரோ, அவர் நீதி செய்யாதிருப்பாரோ? உலகத்தில் இருக்கிறவனா இறங்குவான். ஒவ்வொரு நாளும் வந்து என்னை தொந்தரவுபடுத்துகிற இந்த மனுஷனுக்கு ஏதாவது செய்து விட வேண்டும். ஒரு மனுஷன் அப்படி சிந்திப்பானேயா இருந்தால், தேவன் நமக்கு செய்வது அதிகமான நிச்சயமான காரியமே. சோர்ந்து போகாதீங்கப்பா. சோர்வை உண்டு பண்ணுகிறது பிசாசு ஒன்று, இரண்டாவது ஜபத்தை கெடுப்பது பிசாசு, மூன்றாவது ஜபம் பண்ண விடாமல் தடை செய்வதற்கு பல காரியங்கள் நமக்கு இருக்குது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நமக்கு இருக்கிறது, ஜபம் பண்ணாமல் இருப்பதற்கு பல காரியங்களுக்கு ஒன்று. ஆனாலும் உன் வாழ்வு நல்லா இருக்கவும், நீ செழித்திருக்கவும், உன் குடும்பம் உயர்ந்திருக்கவும் தேவ சமூகத்திலேயே ஜபம் பண்ணுங்க. அநேக ஊழியர்கள் அல்லாவிட்டால் அநேக தாய் தகப்பன்மார் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்கள் பிள்ளைகள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுது பிள்ளைகளுடைய தலையிலே கைகளை வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணுவார்களாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாதுகாத்தரலும், போகிற வருகிற காரியங்கள் எல்லாம் உடைய கரம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவார்களாம். செய்யுங்க, எப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாரும், இன்றைக்கு செய்கிற காரியங்களை இருமண்டு ஒவ்வொரு நாளும் செய்யுங்கப்பா, சோர்ந்து போகாமல் செய்யுங்க. ஏன் தெரியுமா, ஒரு காலத்திலே அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள், தேவனுக்கு முன்பாக உயர்ந்திருப்பார்கள். அவர்களை காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, என் அப்பா, என்னுடைய அம்மா எனக்காய் ஜெபம் பண்ணினார்கள், என் தாய், என் தகப்பன் என்னை விட்டுவிடவில்லை, அவர்களின் மீது கவனமாயிருந்தார்கள், போகிற பொழுது வருகிற பொழுதெல்லாம் எனக்காய் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்தார்கள், அதனால் நான் இருக்கிறேன், அதனால் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கனவையாய் அதற்காய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு தெரியும், ஒருவர் சொன்னார், கிட்டடியில் ஒரு தாய் சொன்னால் என்ன தெரியுமா, அல்லாவிட்டா ஒரு மகள் தன்னுடைய தாய்க்கு சொன்னால் என்ன தெரியுமா, அம்மா அந்த நாட்களிலே நீ என்னை இந்த விதத்திலே நடத்தாம விட்டிருந்தா நான் என் வழியை தப்பி போயிருப்பேன். இன்னைக்கு அவள் இன்ஜினியராக இருந்து வேலை செய்கிறாள். இந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே நீ எனக்கு பின்னுக்கும் முன்னுக்கும் தெரிந்து என்னை நடத்தாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு எங்கே இருந்திருப்பேன் சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இன்றைக்கு அவருடைய தாயை பார்த்து அந்த மகள் சொன்னாள் சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஜெபம் பண்ணுங்கப்பா, உங்கள் பிள்ளைகள் மீது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய எதிர்காலம் நல்லா இருப்பதாக, எதிர்காலங்கள் நல்லா இருந்து செழித்தாய் செழித்தாய் செழித்து இருப்பதற்காய் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:19 வாசிங்க.
பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோலியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெற்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி தாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள்.
இங்க அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணினார்களாம். யாரு? அவருடைய அப்போஸ்தலர்கள் துன்பத்திலையும் துயரத்திலையும் நடந்து வருகிற அந்த நாட்களிலே சபையார் செய்த மகத்துவமான ஒரு வேலை என்ன தெரியுமா? தங்கள் ஊழியக்காரர்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணினாங்க. தங்களுக்கு கொடுத்த அந்த அப்போஸ்தலர்களுக்காக வேண்டி அவர்கள் எப்படி ஜெபம் பண்ணினார்களாம்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாங்க. உபவாச ஜெபத்தையும் எல்லாரும் விரும்புவதில்லை. ஏன்? அது எங்களுடைய உடலை நாம் வருத்தி செய்கிற ஒரு காரியமாகும். உடலை என்ன செய்ய வேண்டும்? வருத்தி நாம் செய்கிற காரியம் இல்லை. ஆண்டவரே, நானும் சமூகத்தில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார்னு சொல்லி நாம வைராக்கியமாய் சொல்லுவோம். அதை குறித்து பெருமையாக நாம் பேசுவோம் இல்லையா? 5 நாள் 10 நாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிர்பந்தமான நிலையிலே சோதனை காலங்களிலே தயவு செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண முடிந்தவர்கள் ஜெபம் பண்ணுங்க. சபையார் மீது இருக்கிற மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? சபைக்காய், தேவ ஜனங்களுக்காய், தேவ ஊழியர்களுக்காய், ஆசாரியனுக்காய் நீயும் நானும் முழங்கால இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டியது சபையின் மீது விழுந்திருக்கிற தலை மேலான ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதப்பா. நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினால என்ன செய்யுங்க? முடியுமான நீங்க தயவு செய்து தனிப்பட்ட விதத்திலே உபவாசம் பண்ணுங்கப்பா. உபவாசம் பண்ணுங்க, இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் இடம் இருக்க வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி. ஆகையினால உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே சொல்லியிருக்க, சில பிசாசுக்கு பாருங்க உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆகவே உபவாசம் பண்ணி எதிர்த்து நின்றா வேதம் சொல்லுகிறது, கெச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு திரிகிறான் நாம் இல்லையா? அதுவும் ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு தெரியும், ஏதாவது பண்ணித்தான் ஊழியம் நடைபெறாது, ஏதாவது செய்துட்டா தேவராட்சியம் வளராது. ஆகவே ஊழியர்கள் மீது கவனம் உள்ளவனாக இருப்பான் இல்லையா? ஆகையினால என்ன செய்? வாசம் பண்ணு. விழுந்துகிட தேவ சமூகத்திலே ஆண்டவரை என் சபையை எழுப்பும், என் ஜனங்களை எழுப்பும், என் ஊழியக்காரரை எழுப்பும், ஆண்டவரை நடத்தி செல்லும் சொல்லி என்ன செய்? என்ன செய்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கப்பா. இங்க பாருங்க, ஏன் ஆண்டவர் இது சின்ன சின்னா, நீங்க ஜெபம் பண்ணுகிறதை கவனித்துத்தான் அவர் அப்படி சொல்ல சொன்னாரோ எனக்கு தெரியாது. இந்த கிழமை முழுத்திலும் அருமையாக ஜெபம் பண்ணீங்கப்பா, எனக்கு சரியான சந்தோஷம், சரியான சந்தோஷம். அதோட நான் என்னுடைய கருத்துல எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி கருத்து, ஏன் அப்பதான் தெரியும் அவங்க இருதயத்துல என்ன இருக்கிறது சொல்லியா பார்த்தேன். அருமையாக வந்து அருமையாக எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கப்பா. அடுத்த படிக்கு போங்கப்பா, இதுலயே நின்றாதீங்க. ஜெபம் பண்றோம் பிரதர், ஜெபம் பண்றோம், ஆண்டவரிடத்துல வேண்டுறோம், ஆண்டவரிடத்துல வேண்டுறோம், அதுலயே நின்றாதீங்க. எலும்பி நில்லுங்க, உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவ ஊழியர்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா சபையார் என்ன செய்தாங்க? எழும்பி நின்றுவாங்க பாருங்க, நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. அதனாலேதான் அப்போஸ்தலர் காலத்தில் அந்த பெரிய எழுப்புதல் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? ஜனங்கள் அசாதாரணமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி கூட விட்டுட்டு போயிட்டான். இவன் செத்து போயிட்டான் பாருங்க, இந்த ஊழியக்காரன் செத்து போயிட்டான்னு சொல்லி விட்டுட்டு போனா ஊழியக்காரன் தான் எழுப்பி நடக்கிறான், எழுப்பி கடகடன்னு நடந்து போயிட்டான் பாருங்க. ஜனங்கள் என்ன செய்தாங்க? போடு உபவாசத்தை சபையில நிறுத்தி எல்லாரும் போடு உபவாசத்தை ஜபம் பண்ணினாங்க பாருங்க. ஜபம் அந்த மனுஷன் அதோட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அங்காலே நிர்பங்கள் என்று எழுதி கிறுக்கி எவ்வளவு காரியத்தை செய்து விட்டான். எனக்கு அப்போஸ்தலன் ஆகிய பவுலை குறித்து வாசித்தபடி அதை யோசித்தே மனதுக்கு வரவில்லை. என்ன தெரியுமா அவன் முடிக்கிற பொழுது என்ன தெரியுமா சொன்னான்? நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காய் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிச்சான். அதுக்கு முன்பாக அவன் எழுதுகிற பொழுது சொல்றா, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம் சொல்லி கொஞ்சம் எழுதிட்டு வர்றான் பாருங்க. அதை நீங்க வாசிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரியா கஷ்டப்படுங்க பாருங்க. அவன் அடிவண்ணா, கல்லறிவண்ணா, வியாதிப்பட்டிருந்தான், துன்பப்பட்டிருந்தான், துயரப்பட்டிருந்தான், கப்பல்ல போய் கப்பல் உடைஞ்சி அது இதுன்னு சொல்லி பல காரியத்தை அவன் எழுதிவிட்டு கடைசியில வந்து என்ன தெரியுமா சொன்னா, நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன் தெரியுமா, என்னப்பா நல்ல ஓட்டம், நீதானே அடுக்கு அடுக்கு நடிக்க வச்சிருக்கேன், இவ்வளவு துன்பம் துயரம் சொல்லி, ஆனால் அவைகள் எல்லாம் நான் பெறப்போகிற என்னுடைய அந்த கிரீடத்துக்கு ஒப்பானவைகள் அல்ல, நான் போக போகிற அந்த இடத்திற்கு இவைகள் ஒப்பானவைகள் அல்ல. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது வாசிங்க 12வது அதிகாரம் 1-லிருந்து வாசிங்க. 12 அப்போஸ்தலர் 12:1 வாசிங்க.
அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்.
சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. பேதுரு எங்க இருக்கிறார்? ஜெயில இருக்கிறார் பாருங்க. ஏன் பிரசங்கம் பண்றாரு பாருங்க, ஊழியம் செய்யறாரு பாருங்க. அதனால அவரை கொண்டு ஜெயில போட்டாச்சு. சபையார் என்ன செய்யறாங்க? எப்படியாவது முடிஞ்சு கிடிஞ்சி அவர் வருவார், வரும் வரைக்கும் நாம காத்திருப்போம் சொல்லி இருக்கல. எப்படியாவது யாராவது கதைச்சு கிதைச்சி அவரை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க, அது வரைக்கும் நாம காத்திருப்போம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது சீசர்கள் ஒழிச்சிருந்தாங்க பாருங்க. ஆகவே பேதுரு ஜெயில இருக்கிற பொழுது இவங்களும் நித்திர கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தாங்க. இல்ல, அவங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் பாருங்க. அந்த டைம்ல இருந்து ஆண்டவருடைய வளர்ச்சியில வந்துட்டான். இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? பேதுரு ஜெயிலையா, ஊக்கமான ஜபம் பண்ணணும் ஐயா, ஊக்கமான ஜபம் பண்ணணும். தேவனுடைய சமூகத்திலே ஜபம் பண்ணுங்க, சபைக்கா ஜபம் பண்ணுங்க, உங்க ஊழியர்களுக்கா ஜபம் பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்படுக்கா ஜபம் பண்ணுங்க. இந்த காலகட்டத்திலே நீ ஜபம் பண்ணாமல் இருந்தால் வேலை எந்த காலகட்டத்திலே ஜபம் பண்ண? எஸ்தருக்கு பார்த்து சொன்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா, இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கலன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் வேறொரு பக்கத்தில் இருந்து ரட்சிப்பு கொண்டுருவார். ஆகையினால எப்படி இருக்க போறாய்? வீட்டில் நல்லா சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கிறதை நீ தெரிந்து கொள்ள போகிறாயோ இல்லையன்னு சொல்லிச்சுன்னா ஜனங்களோடு சேர்ந்து உபவாசம் பண்ணி முழங்கால இருக்க போறாயோன்னு சொல்லி முடிவு செய்யன்னு சொல்லி முடிவு போட்டான் பாருங்க. போதகருக்காக நான் சொல்லல பாருங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அல்லாவிட்ட எங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் போதகரை குறித்து உங்களுக்கு அறிந்திருக்கிற அளவுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீங்களோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஒரே ஒரு மோசே, ஒரே ஒரு ஜோபு, ஒரே ஒரு செபஸ்டியான் தான், வேற யாரும் கிடையாது. விளங்குறதா? விளங்குறதா? ஆகையினாலே இவங்க என்ன செய்தாங்க? ஊக்கமாய் ஜபம் பண்ணினாங்க, ஊக்கமாய் ஜபம் பண்ணினாங்க, ஊக்கமா. ஐயா, நான் இந்த பக்கத்தை பார்க்கறதுக்கு அடிப்படை சக்தி நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை இன்னும் ஊக்கமாக உற்சாகப்படுத்தி ஜபம் பண்ண வைப்பதற்காகன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைக்கு நீ விதைக்கிற பொழுது நாளைக்கு அதை கண்டுகொள்வாய், இன்றைக்கு விதைக்கிற பொழுது நாளைக்கு அதை ஆசீர்வாதத்தை பார்த்துக் கொள்வாய், இன்றைக்கு நீ விதைக்கிற பொழுது தேவன் நாளைக்கு அவைகளை செய்வாய். அடுத்தது யாக்கோப்பு 5:15 சீக்கிரமாக வாசிங்க. யாக்கோப்பு 5:15 சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா.
அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
பாருங்க, விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அநேகர் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுவோம், ஆனா அதை சந்திப்பார் என்பதனுடைய விசுவாசம் நமக்கு இருக்கிறது இல்ல, நம்பிக்கை அதுல இருக்கிறது இல்ல. அதுல எந்த வித பிரயோசனமும் கிடையாது. எந்த காரியத்தை வைத்து நீ ஏதோ வேண்டுதல், ஏதோ ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் என்றதுனால சில பேர் ஜெபம் பண்ணுவோம், தெய்வமே ஏதாவது செய்யும் சொல்லி. இல்லைங்க, உனக்கு அதுல நம்பிக்கை இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணாத. தேவனும் காரியங்களை விசாரித்து நன்மை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் வேண்டுதல் செய்யாத. ஏன்? அதுல பிரயோசனமே கிடையாது. 100 அதிபதி வந்து தேவனத்திலே ஜெபம் பண்ணுகிற பொழுது அவன் வந்து கேட்டான், என் வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்காப்பா. நல்ல ஒரு சம்பவம் பாருங்க, நல்ல விளையாட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு 100 பேருக்கு அதிபதி, ஒரு கேப்டன் அந்த இயேசு இடத்துல சொல்றான், என்ன தெரியுமா, என் வேலைக்காரன் சுகமில்லாம இருக்கிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு நீர் அவனுக்கு அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், இயேசு சரி நான் வாரேன், நான் வந்து அவனை தொட்டு சுகப்படுத்துறேன்னு சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன தெரியுமா சொன்னா, இன்றைக்கு நாங்க கூட அப்படி சொல்ல மாட்டோம், சொல்ல போறதும் கிடையாது. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன தெரியுமா சொன்னா, நீர் என்னுடைய வீட்டுக்கு வரவேணா. நல்ல ஒரு அடி பாருங்க, இயேசுக்கு அவன் சொல்றான், இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வரவேணா. என்ன தெரியுமா சொன்னா, நீர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா அவன் சொஸ்தமடைவான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை சமஸ்த சபையிலே சமஸ்த இஷ்டவேலருக்குள்ளே நான் காணலப்பா. ஆகவே விசுவாசத்தோடு கேளுங்கப்பா, ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், இந்த தேசத்தில் என்னை நல்லா இருக்க பண்ணுவார், என் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும், என் காலகாலமாக என் இதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அகன்றுவிடும், தேவன் ஒரு காரியத்தை சரிதிலே செய்வார் சொல்லி விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்க, தேவன் செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நமக்கு தேவைகள் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா, நமக்கு காரியங்கள் தேவையில்லை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா, இல்லைங்க. இந்த பூமியில ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பல தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, பல காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவன் சந்திக்க வேண்டும், தேவன் நடத்த வேண்டுமே, ஆனால் நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமாக. திருப்பிக் கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 8:8 இருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, அதை நான் பார்த்து முடிச்சிடுவோம். 1 சாமுவேல் 8:8
அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான்.
இது ஒரு தேவனுடைய குடும்பம் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற குடும்பம், அவன் தேவ சமூகத்தில் எப்படி கிடந்தான்னு தான் பார்க்க போறேன்.
சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் புள்ளியை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை
பாருங்க, 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யாரு 11வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள் பாருங்க, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது ஆண்டவரே, அதை செய்யும் சொல்லி தேவனுடைய சமூகத்தில இருதத்தை அழுது ஊற்றினாளா. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தேவன் கவனிக்கிற தேவன், அல்லது விண்ணப்பம் பண்ண உடைந்து ஜபம் பண்ணுகிறவர்களை தேவன் என்னும் ஒரு விதத்திலே கவனிப்பார். பாருங்க, இந்த மனுஷன் போயிருந்து தேவனை சமூகத்தில் இருந்து ஜபம் பண்ண, என் தேவை சந்திக்கப்பட வேண்டும், என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜபம் பண்ணின ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்தால் என்ன தெரியுமா, ஒரு பொருத்தனையை பண்ணினானா, ஒரு பொருத்தனை பண்ணினால் பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளைகள் படித்தார், என் பிள்ளைகள் உயர்ந்திருந்தார், என் பிள்ளைகள் இப்படி வந்தார், நான் உமக்கு இதை செய்கிறேன் ஆண்டவரே, நான் இதை இப்படி செய்கிறேன் ஆண்டவரே. இந்தியா தேசத்திலே என்னுடைய மருமகள் இருக்காள், அவள் ரெண்டு காரியம் செய்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவள் படிக்கிற காலத்திலே அவள் சொன்னது என்னவெனில், படித்து முடித்ததின் பிற்பாடு நான் வேலை செய்கிற 1வது சம்பளத்தை கொண்டு போய் நான் சேர்ச்சிக்கல காணிக்கையாக போடுறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை உண்டு பண்ணினாளா. அதே வண்ணமாக அவள் தன்னுடைய இன்ஜினியரிங் படித்து முடித்தது உடனே அவளுடைய 1 மாசத்து சம்பளத்தை கொண்டு போய் காணிக்கை பட்டியலே போட்டாள். நான் கூட இப்படி செய்யல, நான் ஒரு ஊழியக்காரன், நான் கூட இப்படி சொல்ல, அவங்களுக்கு முன்பாக நாம கஷ்டப்படணும் பாரு. 2வது அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா, வேறொரு தேசத்துக்குள்ளே நான் போவதற்கு முன்பதாக இலங்கை தேசத்துக்கு நான் திரும்ப போய் ஏழைகளை சந்திக்க வேண்டும், ஏழைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி கடந்த வருஷத்திலே நினைக்கிறேன், இல்லாட்டி இந்த வருஷம் போய் அதையும் அவள் செய்து முடித்தாள். பாராட்டுவதற்கு அவண்டி நான் பேசவில்லை. பொருத்தனை உள்ள ஒரு ஜபம் அது காரியத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துடாதீங்க. ஜபம் பண்ணினால் ஆண்டவரே நான் 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 உமக்கு ஒரு பொருத்தனை செய்கிறேன், என் தேவை சந்திக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளையை தாருமாண்டபுர, எனக்கு ஒரு குமாரனை தாருமாண்டபுர, நான் உமக்கே அதை கொடுப்பேன், உம் ராஜ்யத்துக்கே நான் கொடுப்பேன், உம் ஊழியத்துக்கே நான் கொடுப்பேன் சொல்லி விழுந்து கிடந்து அழுதாள். இதுல ஆச்சரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவளை பார்த்து ஒரு மாதிரி நினைத்தார்கள். பாருங்க என்ன அழுது ஊத்துறாள் பாருங்க. கிறிஸ்துவுக்காய் தேவனுடைய சமூகத்திலே பைத்தியமாவது ஆகுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த மனுஷிக்கு இருக்கிற வேதனையை எவராலும் மாற்ற முடியாது. அதனாலே கண்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம், கண்கள் ஆச்சரியமாக கதைத்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த மனுஷிக்கு இருக்கிற அந்த வேதனையை எவராலும் மாற்ற முடியாது. அதனாலே தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அவள் புலம்பினார், ஆண்டவரே எனக்கு ஒரு காரியத்தை செய்யும், நான் ஒரு காரியத்தை உமக்கு செய்கிறேன் என்று சொல்லி புலம்பினால் பாருங்க, ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஆண்டவரோட ஆசீர்வதித்தார் பாருங்க. ஏன் தெரியுமா? அதே வண்ணமாக அவள் செய்த பொருத்தனையிலே அவள் மாறவே இல்லை, மாறவே இல்லை. கொண்டு வந்தாள் தன் பிள்ளையை, ஆலயத்திலே கொண்டே விட்டாள். தேவனுக்காக ஒரு மனுஷனை எழுப்பின ஒரு மனுஷியாக இருக்கிறாள் என்பதை நாம் மறந்து விடாதிருங்கள். ஐயா, உன் வாழ்க்கையிலே தேவனுக்காய் உன் பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்காய் முயற்சி எடு, ஓடு, சிந்தி, செயல்படு. தேவனுடைய சபையிலே, தேவ ஜனங்கள் மத்தியிலே, தேவர் ஆட்சியத்தில் ஏதாவது என் பிள்ளைகள் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி முயற்சி எடுப்பா, முயற்சி எடு. தேவ சமூகத்திலே பொருத்தனை பண்ணு, ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் என் வாழ்க்கையை இப்படி நடத்துவேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை இப்படி கொண்டு வருவேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் சொல்லி விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, ஊட்டுங்க ஆண்டவர். இன்றைக்கு அநேகர் ஜனங்கள் மத்தியிலே தங்கள் இருதயத்தை ஊட்டி அழுகிறது போல தேவ சமூகத்தில் ஊட்டுவதில்லையே. ஏன் அநேக தேவ சமூகத்தில் ஜனங்கள், எனக்கு தெரிந்தவர்கள் முக்கியமானவரிடத்தில் போய் அழுகிறோம், சொல்றோம், இப்படி அப்படி என்று சொல்றோம், ஆனா தேவனுடைய சமூகத்தில் நாம் ஊட்டாதது காரணம் என்ன? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, ஆண்டவரே என் பிள்ளைகளை இப்படி நடத்துங்க, என் குடும்பத்தை இப்படி நடத்துங்கப்பா, என் சபையை இப்படி நடத்துங்க, என் ஊழியர்களை இப்படி நடத்துங்க, சொந்தங்கள் என் பந்தங்களை இப்படி நடத்துங்க என்று சொல்லி இருதயத்தை ஊட்டி ஜபம் பண்ணுங்கப்பா. ஜபத்தால் செய்ய முடியாத ஒரு காரியம் கிடைக்கவே கிடைக்கவே கிடைக்க முடியாது. ஜபமே ஜெயம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பாருங்க. ஜபத்தால் செய்ய முடியாதது என்று கிடையாது, மனுஷரால் செய்ய முடியாது. ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. எனக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதை தாண்ட எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் எல்லை இல்லாதவர் ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் எங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, அவர் தான் எங்களுடைய ஆண்டவர். எனக்கு யோபு குறித்து இதுல சேர்த்து பார்க்க எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனா நேரம் முடிகிறபடினால நான் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். யோபுங்கிற தேவனுடைய மக்தன், அவன் உத்தமனும் சம்மார்க்கனுமாக இருந்தபடியினால் பிசாசு அவனை சோதித்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு அவனுடைய வாழ்க்கையில பிடித்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக அவன் ஒன்றுமே சொல்லல. ஒரு வார்த்தை அதுல 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 வாசிச்சுட்டு நான் முடிச்சிருவேன். ஜோபு திருப்பி கொடுங்க, ஜோபு முதலாவது அதிகாரத்துக்கு சீக்கிரம் வாங்க. முன்பக்கம் நான் வாசிக்க விரும்பல, இந்த 20-21 வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
தேவனை பற்றி அவன் குறை சொல்லலப்பா, தேவனை பற்றி அவன் குறை சொல்லல. இவன் தேவனுடைய மனுஷன். முன்னுக்கு நீங்க பாத்துக்கிச்சுன்னா உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்லிவிட்டு இங்க நீங்க பெண்ணுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யோபு என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, தேவனிடத்துல இருந்து 9:10 வாசிங்க சீக்கிரமாக. 9:10, 2 அதிகாரம் 9:10 வாசிங்க சீக்கிரம் வாசிங்க.
அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடுமென்றார். அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான்.
தேவனுடைய கரத்திலே இருந்து நன்மையை பெற்ற நான் ஏப்பா தீமையை பெறக்கூடாது என்று சொல்லி தேவ மனுஷன் பேசுகிறது இப்படித்தான் பாருங்க. தேவ மனுஷன் இப்படித்தான் தேவனிடத்தில் நன்மை இல்லையா பெற்றுக் கொண்டோம், வாழுகிறோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க, சபை இருக்கிற தேவன் எல்லாம் இருக்கிறது, என்னை இதுவரைக்கும் வாழ வைத்த அவருடைய கிருபை இருக்கிறது, ஆனாலும் அவரிடத்தில இருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? இப்படி பேசுவதற்கு எவருமே கிடையாது பாருங்க. ஆனா ஒரு உத்தமனும் ஒரு சன்மார்க்கனும் ஒரு நீதிமான் அவன் பேசியது எப்படி தெரியுமா? தேவனிடத்திலிருந்து நான் பெற்றான். அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் ஒரே நாளில் அவனுடைய சொத்துக்களை இழந்தான், அவனுடைய பிள்ளைகளை இழந்தான். அவன் வியாதியினாலே நெருக்கப்பட்டு இருந்த பொழுது அவன் தேவனுக்கு ஆராதனை செய்தான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். தேவனுக்கு மகிமை செலுத்தினான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். தேவனுக்கு பலி செலுத்தினான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற ஒரு மனுஷன். ஐயா, நாங்க எல்லாரும் நல்லவர்களை போல பேசிக்கொள்ளலாம், உத்தமர்கள் போல பேசிக்கொள்ளலாம், ஆனால் நம்முடைய சேர்க்கைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுக்களே நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கப்பா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்தில் நின்று இடைவிடாமல் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போய் ஜெபம் பண்ணுங்கப்பா, இரவு பகலாக ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒரு காரியத்தை நம் மத்தியிலே செய்வாராக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.